இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு சியோனுக்கு வருகிறவர்கள் வராமல் இருக்கிறவர்கள். இந்த ரெண்டு வகையான ஜனங்களை குறித்து நாம் சிந்திப்போம். சியோனுக்கு வருகிறவர்கள், சியோனுக்கு வராமல் இருக்கிறவர்கள் என்கிற காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம். ஏசையா 2:1-6 உள்ள வார்த்தைகள் வாசிப்போம். ஏசையா 2:1-6.
போதும், இங்கே நாம் வாசிக்கிறோம். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அப்படின்னா தேவனுடைய காரியம் எல்லாரும் புரியும்படியாக எல்லா கொள்கைகளுக்கு மேலாக அல்லது எல்லா சிந்தனைகளுக்கு மேலாக இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய நாமம் எல்லாருக்கும் தெரியும்படியாக மிக உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்படும். அப்போ இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகம் தான் உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாகிற புஸ்தகம், எல்லா மொழியில் அச்சடிக்கப்பட்டிருக்கிற புஸ்தகம். வேதத்தை படிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் அதிகமான ஜனங்கள் இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறவர்கள் கடைசி நாட்களில் அதிகமாக காணப்படுவார்கள். தேவனுடைய விசுவாசம் அல்லது வேத புஸ்தகத்தினுடைய வசனங்கள் எல்லா கொள்கைகளுக்கு மேலாக அல்லது எல்லாருடைய புஸ்தகங்களுக்கு மேலாக வேத புஸ்தகம் உயர்த்தப்படும். தேவநாமம் மகிமையாக உன்னதமான இடத்திற்கு எல்லா ஜனங்களாலும் கொண்டு போய் வைக்கப்படும். அப்படி இருக்கிற சமயத்தில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும். அப்படின்னா இந்த தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவர்கள் எல்லாமே பிரமாணங்களைத்தான் பின்பற்றுவார்கள். அப்படின்னா தேவன் எல்லாவற்றிற்கும் பிரமாணங்களை கட்டளையிட்டிருக்கிறார். எந்த காரியமானாலும் சரி அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கடைசி நாட்களிலே தேவனுடைய பிரமாணத்தை விட்டுவிட்டு இன்றைக்கி மனுஷன் தனக்காக கற்பனைகளை உருவாக்கி கொள்கிறான். விசேஷமாக யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது புறஜாதியிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் புறஜாதிகளுடைய கற்பனைகளையும் வேத வசனங்களையும் போட்டு தங்களுக்காக விசேஷமான கற்பனைகளை உருவாக்கி கொள்கிறார்கள். இப்படியாக சியோன் பட்டணம்னு சொன்னாவே கர்த்தருடைய பிரமாணம் தான். கர்த்தருடைய பிரமாணம் வேத புஸ்தகத்தில் எங்கெங்கு இருக்குதோ அது சியோன் பட்டணமாக கருதப்படுகிறது. அப்புறம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எங்கெங்கு இருக்குதோ அந்த எல்லா இடங்களும் எருசலேமாக கருதப்படுகிறது. அப்போ எருசலேமுக்கும் சியோனுக்கும் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய பிரமாணத்தையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் பின்பற்றுகிறார்கள் அல்லது அதை முக்கியப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி இருக்கும்போது திரளான புறஜாதிகள் திரளான ஜனங்கள் கடந்து வருவாங்க. அதில் கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடந்து வர்ற ஜனங்கள் தங்களுடைய பட்டயங்களை மண்வெட்டிகளாக மாற்றி அடிப்பார்கள். பட்டயம் எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தனோடு யுத்தம் பண்ணுறதுக்கு. பட்டயம் சொன்னால் இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை வாயினால் சண்டை போடுறது, அதுதான் பட்டயம். இவங்க விக்கிரக ஆராதனை செஞ்சிட்ருக்காங்க, நாங்கள் தான் பெரியவங்க, இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, இப்படின்னு சொல்கிற புறஜாதிகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க எந்த தெய்வத்துக்கு கும்பிட்றாங்க, இவங்க எந்த தெய்வத்துக்கு கும்பிட்றாங்க, அதனால் இவங்க இந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதி, இந்த ஜாதியாக இருக்கணும், இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது புறஜாதிகளுக்குள்ளே இருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்திற்கும் அல்லது தேவனுடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் வரும் பொழுது இந்த புறஜாதிகளுக்குள்ளே சண்டைங்கிறது இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பட்டயங்களை மண்வெட்டிகளாக மாற்றி அடித்து கொள்வார்கள். அப்படின்னா மற்றவங்களை வந்து குற்றப்படுத்துறதை விட்டு போட்டு, மண்வெட்டின்னா எப்படி இருக்கும், இப்போ ஒரு பட்டயம் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே, நீளமாக இருக்குது, அதை மண்வெட்டியாக மாற்றி அடிச்சு எப்படி இருக்கும்? ஆமாம், நம்மை தாழ்த்துக்கிறதா இருக்கும். பட்டயம்னா நேராக நின்றுட்டு நீ சரி இதில் சரியில்லை, இது நீ இதில் சரியில்லை, நாங்கள் தான் நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மற்றவங்களை வந்து குற்றம் தீர்க்கிறது. அந்த நீளமான பட்டயத்தை மடக்கி மண்வெட்டியை அடிக்கும்போது மண்வெட்டி எதுக்காக உபயோகப்படும்? ஆமாம், குனிஞ்சிருந்து வேலை செய்கிறது. அப்படின்னா அந்த எந்த காரியத்தை கொண்டு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்தார்களோ அந்த காரியத்தை முதலாவது அவர்களே செய்வார்கள். அதான் மண்வெட்டின்னு சொல்கிறது. மண்வெட்டி வந்து ஒரு விதையை விதைக்கிறதுக்கு அல்லது தோட்ட வேலை செய்கிறதுக்கு, தோட்டத்தை பண்படுத்துவதற்கு உபயோகப்படுத்துகிற காரியம். அப்போ மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறத விட்டு போட்டு அந்த எண்ணத்திலிருந்து மாறி நாம் மற்றவர்களை எப்படி குற்றவாளியாக தீர்த்தோமோ அதே காரியத்தை நாமளே பின்பற்றுவது, அதான் பட்டயத்தை மண்வெட்டியாக அடிப்பது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈட்டிகளை அறிவாளர்களாக அடிப்பார்கள். இந்த ஈட்டி அறிவாளர்கள் அடிக்கிறதுனா எப்படி? அதான் ஈட்டி, அதுதான் ஈட்டி. கசப்பான வார்த்தைகளை அப்படியே ஈட்டியில் அம்பு கொப்பாக, ஈட்டியில் இருக்கிற அம்பு மாதிரி எய்து மற்றவங்க மேலே, அதான் வந்து ஈட்டி. அந்த ஈட்டியை அறிவாளர்களாக மாற்றி அடிப்பது. அறிவாளர்னா எப்படி? அறுக்குது. அப்படின்னா விளைஞ்சா தானே அறுக்க முடியும். அப்போ முதலாவது மண்வெட்டியில் வேலை செஞ்சுருந்தா தான் அதில் ஏதாவது தோட்டத்தில் விளைஞ்சிருக்கும். அப்போ நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதை நாமளே அறுவடை பண்ணணுன்னா நம்ம மற்றவங்களை வந்து கசப்பான வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நாம் விதைச்சதவே அல்லது நம்முடைய பலனவே நாம் அறுக்க முடியும். இல்லாட்டினா நம்ம விதைச்சிட்டு போயிடுவோம், வேற ஒருத்தர் அறுத்துட்டு போயிடுவோம். அப்போ இங்கே வந்து விதைக்கிறத குறித்தும் அறுக்கிறத குறித்தும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சியோன் பட்டணத்துக்கு வருகிறவர்கள், எருசலேம் பட்டணத்துக்கு வருகிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது வந்து விதைக்கிற காரியத்தை செய்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க, அறுக்கிற காரியத்தை செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மனசு இருக்கிறவங்க தான் சியோன் பட்டணத்துக்கு வர முடியும். அப்போ அவங்கவுங்க இருக்கிற நிலைமையிலேருந்து மாறினாதான் அல்லது பட்டயத்தை மண்வெட்டியாக அடித்தாதான் அவங்க வந்து நற்காரியங்களை செய்ய முடியும். அல்லது ஈட்டிகளை அறிவாளாக அடித்தாதான் தான் விளைஞ்சதை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை அல்லது தனக்கு கிடைச்சிருக்கிற கிருபைகளை அறுவடை செய்து அனுபவிக்க முடியும். இப்போ நிறைய பேர் வந்து விதைக்கிறாங்க, நன்மையான காரியங்கள் நிறைய செய்கிறாங்க, ஆனால் அறுக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை வந்து கசப்பான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறதுனால தங்களுடைய ஆசீர்வாதத்தவே அறுக்க முடியல. இப்படி பார்த்தீங்கன்னா அநேக ஜாதிகள்னு சொல்லி போட்டிருக்கு. திரளான ஜனங்கள் கடைசி நாட்களிலே தேவனுடைய சமூகத்துக்கு வருவாள்னு சொல்லியிருக்கு. அப்போ அநேக ஜாதிகள் போட்டிருக்கு. இது எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா, சக்கரியா 8 20 23 வரை.
இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களில் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தில் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரத்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்வார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித
உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவரை பற்றி கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் என்றார்.
போதும், அப்போ ஏற்கனவே சியோனில் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்கே யூதன் தான் அந்த வேலையை செய்கிறான். யூதன் தான் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறான். யூதன் தான் கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தைகளை பின்பற்றி இருக்கிறான். அப்போ முதலாவது யூதன் இருக்கிறான். அந்த யூதனை பின்பற்றி 10 ஜாதிகள், பத்து புறஜாதிகள் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், நாங்களும் உங்களோடு கூட வருவோம். வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு இல்லை, அது அர்த்தம் அல்ல.
இல்லை,
ஆமாம், அதே மாதிரி அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு சொல்லுங்க பாப்பா. அதுவும் இல்லை, பைபிள் வசனத்தின்படி சொல்லணும். வஸ்திரம்னா என்னவா இருக்கும்? இல்லை, வஸ்திரம்னா ரட்சிப்பேன் இல்லையே, வெளிப்படுத்தல். இங்கே வாசி பார்ப்போம், 19. வஸ்திரம் சொன்னா நீதியின் கிரியைகள். ஆமா, வெண்மையான வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம்னா நீதி இல்லாத கிரியைகள். அப்ப வெண் வஸ்திரம் சொன்னா நீதியின் கிரியைகள். அப்போ ஒரு யூதனுடைய நீதியின் கிரியைகளை பின்பற்றி கொண்டு 10 புறஜாதிகள் தங்களுடைய பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிக்கிறார்கள், தங்களுடைய ஈட்டிகளை அருவாள்களாக அடிக்கிறார்கள். இப்படி தங்களை மாற்றிக்கொண்டு எருசலேமுக்கும் சியோனுக்கும் வருகிறார்கள். அங்கு வந்து தேவனை தொழுது கொள்கிறார்கள். அப்படின்னா இவங்களுக்குள்ள மனமாறுதல், ஏற்கனவே மனம் திரும்பி இருந்தாலும் மற்றவங்களை குற்றம் தீர்க்கிறத விட்டு போட்டு அவங்க மனம் திரும்பி மற்றவர்களை என்ன மாதிரி குற்றம் விதித்தாங்களோ அதே காரியங்களை தாங்களும் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றுகிறார்கள். அதே மாதிரி மற்றவர்களை கசப்பான வார்த்தைகளை பேசுவதை விட்டுவிட்டு மனம் திரும்புகிற சமயத்திலே தங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து அதை தங்களுடையதாக்கி கொள்கிறார்கள். இப்படியாக புறஜாதிகளுக்குள்ளே ஒரு மனமாற்றம் வரும் பொழுது அவர்கள் எருசலேமுக்கும் சியோனுக்கும் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார்கள். அப்போ ஒரு யூதன் 10 புறஜாதிகள், அப்போ 11 பேராச்சு. மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா, மொத்த ஜனங்களை எத்தனையா பிரிக்கலான்னு கேட்டிங்கன்னா, மொத்த ஜனங்கள் ஏசையா இல்லை உபாகமும் 32:8 வாசிப்போம். உபாகமும் 32:8.
உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார்.
போதும். அப்போ மொத்த ஜனங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, 12 குரூப்பாக பிரிச்சிடலாம். எப்படி இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12 இருக்குதோ அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் 12 குரூப்பாக பிரிச்சிடலாம். அப்படி 12 குரூப்பாக பிரிக்கும்போது ஏற்கனவே சியோனிலும் எருசலேமிலும் இருக்கிற ஜனங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள். அல்லது தேவனுடைய பிரமாணங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் பின்பற்றுகிற ஜனங்கள் இருக்கிற இடம் எருசலேம், சியோன். அங்கு முதலாவது தேவனுடைய பிரமாணத்தை பின்பற்றுகிற ஜனங்கள் ஆவிக்குரிய யூதர்கள். இந்த ஆவிக்குரிய யூதர்களுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு 10 புறஜாதிகள் எருசலேமுக்கு வர்றாங்க. அப்போ யூதனோட சேர்ந்து இந்த 10 புறஜாதிகள் சேரும்போது எவ்வளோ ஆகுது? 11 ஆயிடுச்சு. அப்போ மொத்த ஜனங்களில் 12 பிரிச்சிருக்காரு. அப்போ இன்னும் ஒரு ஆள் இருக்கிறான், அவனை கண்டுபிடிக்கிறோம். யார் அந்த ஆள்? வசனத்தின்படி சொல்லணும்ல, புறஜாதியர் தான் 10 பேர் வந்துட்டாங்கல்ல. சோத்திரம், இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாரு. லேவியர் ஆ லேவியர் காத்தமத்து பிரச்சனை கரெக்ட். ஏன்னா யூதனுக்கு நேர் எகெயின்ஸ்டாக இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா லேவியர். எப்பவுமே யூதனுக்கு லேவியர்களுக்கு ஒத்தே வராது, எப்பவும் பிரச்சனை தான். ஏசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுது ஏசு கிறிஸ்து நம்ம பாவங்களுக்காக மறித்தார், ரட்சிப்பு வாங்கி கொடுத்தார், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதே காரியத்தை வேறொரு கோணத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்த சமயத்தில் அன்னைக்கு இருந்த லேவியர்களுக்கும் யூதர்களுக்கும் போட்டி பொறாமை உண்டாகி அன்னைக்கு லேவியர்களெல்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தார்கள். காரணம், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை அல்லது தேவாலயத்தினுடைய வேலைகளை செய்வதற்கு லேவி கோத்திரத்தில் தான் இருந்து உருவாகணும். லேவி கோத்திரத்திலேருந்து வந்து தான் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, யூதா கோத்திர முறைமையின்படி வந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அதனால் அன்னைக்கு இருக்கிற பரிசேயர் சதுசேயர் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேத பாரகர் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் லேவியர்கள் தான். அப்போ இந்த பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர் பிரதான ஆசாரியன் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். இந்த லேவி கோத்திரத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு கொலை செய்தாங்க. அப்போ இதே மாதிரி கடைசி நாட்களில் தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிற சமயத்தில் முதலாவது வந்து ஆவிக்குரிய லேவியன் எருசலேமுக்கும் சியோனுக்கும் வருகிறார்கள். அந்த லேவியரை பின்தொடர்ந்து 10 பிரஜாதிகள் வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் இந்த லேவியர்கள் அப்படின்னா புரஜாதிகளிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்லது அந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற விசேஷமான தேவியர்கள் எருசலேமுக்கும் சியோனுக்கும் வராமல் முரட்டாட்டம் பண்ணுவார்கள். அப்படின்னா தங்களுடைய பட்டயங்களை மண்வெட்டியாக அடிக்க மாட்டார்கள், தங்களுடைய ஈட்டிகளை அறிவாளர்களாக மாற்றி அடிக்க மாட்டார்கள், நாங்கள் எப்பவும் இருக்கிற மாதிரியாவது இருந்துகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முரட்டாட்டம் பண்ணுவாங்க. ஏசாயா 2:6 இல்லை 5:6 ஆ போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10 பிரஜாதிகள் என்ன சொல்கிறாங்க, யாக்கோபின் புத்திரரே யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் மாறுங்கள் என்று சொல்லி இந்த கிறிஸ்தவங்களையும் அல்லது லேவியர்களையும் பார்த்து கூப்பிடுகிறார்கள். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறோம், கீழ்த்திசையாரின் போதகத்தால் நினைந்து நாள் பார்க்கிறவர்களாக இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்கள். அப்படின்னா மற்றவங்களைத்தான் வந்து ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமாம், இவங்க வரமாட்டேங்கிறாங்க. எரேமியா 2:25 எரேமியா 2:25 போதும். அப்ப இங்க வந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளுனா, நான் வந்து அப்படி செய்ய மாட்டேன், உன் தண்டையை அடக்கிக்கொள், உன் கால் வெறுங்கால் ஆகாதபடி உன்னை நீ காத்துக்கொள்ன்னு சொன்னா, நான் அது கூடாத காரியம், நான் வந்து அந்நியரை நேசிக்கிறேன். அப்போ நான் என்னையும் நேசிக்கலை. அப்போ அவங்கவுங்களை நேசிக்கிறவங்களாக இருந்தால் அவங்கவுங்க காரியம் என்னங்கிறத பார்த்து தங்களுடைய பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள், தங்களுடைய ஈட்டிகளை அறிவாளர்களாக அடிப்பார்கள். இப்போ இது தங்களை நேசிக்காமல் இருக்கிறதுனால மற்றவங்களை நேசிக்கிறதுனால என்ன பண்ணுறான், இந்த உன் கால் வெறுங்கால் ஆகாதபடி உன்னை அடக்கிக்கொள்ளுன்னு சொன்னால் இவன் செருப்பு போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றுறான், கேட்டால் அந்நீரை நேசிக்கிறாங்கிறான். செருப்புனா ரட்சிப்பின் ஊழியம், அந்த ஊழிய அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச ஊழிய அழைப்பை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஊழிய அழைப்பை இருந்து தங்களுக்கு ஆண்டவர் என்ன ஊழிய அழைப்பை கட்டளையிட்டு இருக்கிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறத பார்த்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த ஊழிய அழைப்பை நிறைவேற்ற வேண்டும். அதை விட்டு போட்டு ஊழியம் கிடைச்சாச்சு நம்மளுக்கு, அல்லது வேலை இல்லாதவன், ரிட்டையர்ட் ஆனவங்க, பார்ட் டைம் மினிஸ்ட்ரி இப்படி சொல்லிட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாதவங்க, அல்லது எங்கள் அண்ணன் தம்பி வந்து ஊழியத்தில் இருக்காங்க, நான் அவங்க கூட சேர்ந்துட்டு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை சொல்லிட்டு ஊழியத்துக்கு வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எருசலேமுக்கு சியோனுக்கு வர முடியாது. அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் வர முடியாது. காரணம், அவர்கள் மனுஷரால் உண்டாக்கின பிரமாணங்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை தான் ஆதாயப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களுடைய தங்களுடைய ஆத்மாவை ரட்சிப்புக்களை வழிநடத்துவதற்கு அவங்களுக்கு பிரியமில்லை. அதனால தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வரும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மணந்திருப்பீர்களா? ஆனால் அவனை வந்து மணந்திருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து. நீ முதல்ல வந்து மனம் திரும்பு. அப்போ சகோதரனை மனம் திரும்ப வைக்காத, அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்து, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு வந்து எனக்கு ஏதோ பைபிள் வசனம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு, அதனால் ஒரே நாளில் ஊரவே மனம் திரும்புறதுக்கு பார்க்குறாங்க. அது நடக்குமா? நடக்காது. அது புதுசாக உபாசம் எடுத்தவங்களுக்கு, பைபிள் ஸ்கூல் முடித்தவங்களுக்கு, ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன காரியம் நினைப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் ஊரவே மனம் திருப்பிடணும். அது நடக்கவே நடக்காது. ஆமாம், ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடணும். எழுப்புது, இவங்களுக்கு எழுப்புது வந்தாச்சுன்னா ஒரே நாளில் ஊரவே மனம் திருப்பிடணும். ஆனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. அப்படியாக இன்றைக்கு லேவியர்கள், விசேஷமாக பிரதான ஆச்சாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர், வேதபாரகர், இவங்க வந்து மனம் திரும்பாமல் மற்றவங்களை அந்த மனம் திருப்புறதுக்கு தான் முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்களே ஒழிய, தங்களுடைய பட்டயங்களை மண்வெட்டியாக அடிக்க மாட்டார்கள், தங்களுடைய ஈட்டிகளை அறிவாள்களாக மாற்றி அடிக்க மாட்டார்கள். ஆமாம், ஊருக்கு தான் சொன்ன மாதிரி எனக்கு இல்லை சோத்ரம். மீகா 4:1-4 4:1-4 போதும். இங்கே நாம் பார்க்கிறோம், இதே காரியத்தை தான் நம்ம ஏசியாவில் வாசித்தோம். ஆனால் இங்கே வந்து என்ன காரியம் எழுதப்பட்டிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திரளான ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து, நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்போ கடிந்து கொள்றதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் இவங்களுக்கு கிடையாது. அப்படின்னு ஆவிக்குரிய நிலைமையில் மற்றவர்களை நேசிக்கிறவர்களுக்கு, மற்றவர்களை மணந்திருப்பணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு கடிந்து கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் இருக்காது. நான் மற்றவங்களை தான் வந்து நியாயந்திருப்பேன், ஆனால் என்னை யாரும் நியாயந்திருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா வந்து ஞானத்தை கேட்கும்போது, ஆண்டவரே இந்த ஜனங்களை நியாயந்தீர்ப்பதற்கான ஞானத்தை தாருன்னு கேட்டான். ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த ஜனங்கள் தவறி போகிற சமயத்தில் எல்லா காரியத்தையும் செஞ்சார், ஞானமாக எல்லாமே பண்ணார். ஆனால் இதே காரியம் சாலமோன் தவறி போகிற கால நேரத்தில் அல்லது ராஜா தவறி போகிற நேரத்தில் அந்த கற்பனையை தனக்கு எடுத்துக்கல. இவன் கேட்கும்போது என்ன சொல்கிறான், ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கான ஞானம் தாருன்னு கேட்டான். அப்போ அவன் சாலமோன் ராஜாவை நியாயம் தீர்க்கிறதுக்கு அவன் ஞானத்தை கேட்கல. அப்போ அந்த ஞானம் அவனுக்கு உபயோகப்படலை. அதே மாதிரி சாலமோன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற சமயத்தில் ஒரு தடவை எச்சரிக்கிறாரு, ரெண்டாவது தடவை எச்சரிக்கும் போது சாலமோன் ராஜாவையும் தள்ளிட்டாரு, அவன் கட்டின தேவாலயத்தையும் தள்ளிட்டார். ரெண்டையும் தள்ளியாச்சு. உன்னையும் தள்ளிட்டேன், நீ கட்டின தேவாலயத்தையும் நான் தள்ளியாச்சு, அதையும் இடிக்கிற கொப்பு கொடுத்தாச்சு. அப்போ மற்றவங்களை வந்து தான் நாம் வந்து கணிந்து கொள்வேன், மற்றவங்களுக்கு தான் எச்சரிப்பு நச்செய்தி அறிவிப்பேன், மற்றவங்க மனம் திரும்புறதுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் அதே வார்த்தைகளை பின்பற்றி கொண்டு யார் அந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகிறார்களோ அவர்களும் மனம் திரும்ப வேண்டும், அவர்களும் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபின் புத்திரர் அல்லது லேவியர், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க, அந்த உபதேசத்தை தங்களுக்காக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படி கடிந்து உள்ளதில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் தங்களுடைய பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள். அப்போ ஒரு ஜாதிக்கு விரோதமாக மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை அப்படின்னா இந்த தேவனுடைய சமூகத்துக்கு வர்ற ஜனங்க யாருமே ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்லி அவங்க அவங்க சண்டை பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவு வர்றதுக்கு காரணம் என்ன, ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்கிறது. இவங்க விக்கிற ஆராதனை பண்ணுறாங்க, இவங்க உபதேசம் சரியில்லை, அவங்க உபதேசம் சரியில்லை அப்படின்னு மாற்றி மாற்றி, இந்த சபை தான் கரெக்டு, அந்த சபை தான் கரெக்டு, இது ஆதியில் இருந்த சபை, நாங்கள் இந்த உபதேசத்தில் இருக்கிறோம், இந்த உபதேசத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி குற்றம் சொல்லி குற்றம் சொல்லி நாளுக்கு நாள் வந்து கிறிஸ்தவ சபையில் பிரிவுகள் அதிகமாகிட்டே போகுது. சகிப்தன்மையின் இல்லைன்னு சொல்கிறத விட இந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கடிந்து கொள்ளுறத மனப்பக்குவத்தை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை, மனம் திரும்புறதுக்கு மனசு இல்லை. ஓஹோ, ஓ எந்த மனசினால் உருவாக்கப்பட்ட எந்த உபதேசத்துலேயும் இல்லை. ஆளுக்காள் தனித்தனி ஒரு உபதேசம் உருவாக்கி கொண்டு போயிட்டுருக்கான். அப்போ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அல்லது தேவனுடைய வார்த்தையில் உள்ள கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பினாதான் ஒரு மனுஷன் எருசலேமுக்கும் சியோனுக்கும் வர முடியும். அப்படி தேவனுடைய பிரமாணங்களை பின்பற்றுகிறவர்களுக்குள்ளே எந்த சண்டையும் சச்சரமும் வராது. மீகா 4:4 அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்த நிலையிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். பாருங்கள் சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வந்து ஆண்டவர் இளைப்பாறுதலை கட்டளை இடுகிறார். அப்போ தனித்தனுடைய திராட்சை செடியை யார் விதைக்கணும், அவன் தான் விதைக்கணும். அந்த பட்டயத்தை மண்வெட்டியாக மாற்றி அமைச்சாதான் ஒரு திராட்சை செடி அங்கே நட முடியும். அப்போ அந்த திராட்சை செடியில் விளைஞ்ச பழங்களை அறுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரு அருவாள் வேணும். அந்த அறிவால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றவர்களை கசப்பான வார்த்தைகளை பேசுகிறதை விட்டாதான், அதுலேருந்து மனம் திரும்பினாதான் தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தனக்குன்னு ஆண்டவர் வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை அறுத்து அதை சாப்பிட முடியும். அப்போ இதையும் விட்டு போட்டு அடுத்தவங்காரியம்னா அப்படியே தான் போயிட்டே இருக்கு. அப்போ இவங்க காரியம் ஒன்றுமே இல்லை. உன் கால் வெறுங்கால் ஆகாதபடி உன்னை அடக்கி கொள்ளுன்னா அதான பரவாயில்ல, உன் தொண்டை வறண்டு போகாதபடி அடக்கி கொள்ளுன்னா அது தொண்டை காஞ்சா பரவாயில்ல அப்படி பேசி பேசி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஊழியமே இருக்காது. ஊழியத்தை அவங்களே கெடுத்துருவாங்க. எப்படி கெடுக்கிறது, ஊர் ஊராக நடந்து தேவையில்லாமல் போய் பல இடங்களில் நின்று பேசி 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 அவங்களுக்கு உண்டான ஊழியத்தை அவங்களே இழந்து போகிறாங்க. இப்படி எப்படி அநேகர் ஊழியத்துக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக வர்றாங்களோ அதே மாதிரி ஊழியத்தை விட்டு அநேகர் வந்து நாளுக்கு நாள் போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய பிரமாணத்தின்படி நிலைத்திருந்தால் தான் அந்த ஊழியத்திலே நிலைத்திருக்க முடியும். அப்போ ஊழியம் செய்வதற்கு முன்பதாக ஊழியர் உடன்படிக்கைங்கிறது ஒன்று இருக்குது, அது நாம் கடந்த வாரம் பார்த்தோம். லேவியரோடு பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருந்தார்கள். அந்த உடன்படிக்கையை மீறும் போது தேவன் அவர்களை தள்ளும்போது அவர்கள் அவருடைய ஊழியத்தையும் தேவன் தள்ளுகிறார். இப்படியாக ஊழியத்துக்கு வரும்போது ஊழியர் உடன்படிக்கை இருக்குதுங்கிறத நிதானமாக சிந்தித்து தியானித்து அந்த ஊழியர் உடன்படிக்கையிலே நிலைத்திருந்தால் தான் கடைசி வரைக்கும் இருந்து ஊழியம் செய்ய முடியும். அப்படி ஊழியர் உடன்படிக்கை பண்ணாமல் அல்லது ஊழியர் உடன்படிக்கையில் நிலைத்திருக்காமல் இருக்கிற ஊழியக்காரங்களுடைய ஊழியம் பாதியிலே நின்று போயிடும். அப்படியாக அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலும். அப்போ ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு ஊழிய அழைப்பை கொடுத்துருக்கிறான். அந்த ஊழிய அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தேவன் கிருபைகளை கொடுத்துருக்கிறான். அந்தந்த இதில் நிலைத்திருக்க வேண்டும். அது இப்போ சுவிசேஷகம் வந்து பல இடங்களில் ஓடி பிரசங்கம் பண்ணுவான். போதகம் வந்து ஒரே இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணுவான். மேய்ப்பு வந்து சபையை வந்து கவனிச்சுக்குவான். அப்போ சிலர் வந்து சபைகளை கட்டி எழுப்புவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் செய்கிற ஊழியம் இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஊழியம் மாதிரி தெரியும். அப்போ சுவிசேஷகனாக இருக்கார், இவர் அமெரிக்கா போகிறார், லண்டன் போகிறார் அப்படின்ட்டு சர்ச்சு பாஸ்டரும் வந்து ஊரில் உலகமெல்லாம் பிரசங்கம் பண்ணார். எப்படி இருக்கும் அவங்களுக்கு புரியாது. காரணம், சபையிலே பேசுகிற பிரசங்கம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினவங்களுக்கு தான் புரியும். அப்போ புறஜாதியில் இருக்கிறவங்களுக்கு ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சபை போதகிற பிரசங்கம் பண்ணார்னா அது புரியாது. அப்போ அந்த இடத்துல யார் பிரசங்கம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுவிசேஷகன் தான் தன்னுடைய வேலையை செய்யணும். அப்போ ஆனால் ஒருத்தருடைய ஊழியம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப அதிசயமாக தெரியும், ஆச்சரியமாக தெரியும். இது இந்த ஊழியம் நல்லா இருக்குது, அதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியத்திலேருந்து இன்னொரு ஊழியத்துக்கு மாற முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஊழியம் முக்கியம் கிடையாது, காசு தான் முக்கியம். ஆமாம், எப்படி வருமானம் கிடைக்குங்கிறத பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி வருமானம் எந்த ஊழியத்தில் அதிகமாக இருக்குதோ அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிடுறது. உபவாச கூட்டம் ஆரம்பித்தா நிறைய வருமானம் வருமா அப்படின்னு கணக்கு பண்ணுறது, உடனே உபவாச கூட்டம் ஆரம்பிச்சிடுறது. அங்கே தான் எல்லா பேயும் ஓடும். அப்போ அதில் கொஞ்சம் வருமானம் வரும். ஆமாம், இப்படி நேரம் பார்த்து காலம் பார்த்து ஒரு ஊழியத்தை செய்யறதை விட்டு போட்டு அடுத்த ஊழியத்துக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு போனால் எப்படி இருக்கும், அந்த ஊழியம் எத்தனை நாளைக்கு வரும், அது கொஞ்ச நாளைக்கு தான் வரும். சோத்திரம் ஏசிய ஒன்றாம் அதிகாரம், ஏசிய ஒன்றாம் அதிகாரம் 10 வசனம். ஆ போதும், இங்கே நாம் முக்கியமாக பார்க்கறது கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள், கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். அப்போ சோதோமின் அதிபதிகளே, அப்போ சோதோமுடைய அதிபதிகள்னா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகள். அப்போ கள்ள தீர்க்கதரிசிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமாராவின் ஜனமே அப்படின்னா கள்ள தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுகிற தேவ ஜனமே, நீ என்ன பண்ணு, நம்ம வேதத்துக்கு, நம்ம தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். ஆமாம், செவி கொடுங்கள். அப்போ கள்ள தீர்க்க தரிசிகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார், வேதத்தை படிக்கணும். அப்போ கள்ள தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுகிற தேவ ஜனங்கள் தேவனுடைய பிரமாணங்களுக்கு செவி கொடுக்கணும். அப்போ எனக்கு நல்ல காரியம் நடக்குமா, எனக்கு இந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி, அந்த வழி, இந்த வழின்னு சொல்லி பார்க்கறதை விட்டு போட்டு முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அதை விட்டு போட்டு நம்ம பிரச்சனை தீர்றதுக்கு இந்த பாஸ்டர்கிட்ட போனால் சரியாக இருக்குமா, அந்த பாஸ்டர்கிட்ட போனால் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி ஓடினோம்னா உலகத்தில் எந்த ஊழியக்காரங்கிட்ட போனாலும் பிரச்சனை தீராது. அவங்கவுங்க பிரச்சனை தீர்றதுக்கு அவங்கவுங்க பாவத்திலேருந்து மனம் திரும்பினாதான் அந்த பிரச்சனைகள் தீரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சோதோமின் அதிபதிகளே கள்ளத்தீர்க்க தரிசிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கள்ளத்தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுகிற தேவ ஜனமே, நீங்கள் தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். சங்கீதம் 84:4-7, சங்கீதம் 84:4-7 வரை.
அதை ஆ
போதும் போதும். சியோனுக்கு வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையின் குளம் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுகிறார்கள். அப்போது சியோனுக்கு வர்றதுக்கு இன்னொரு வழி இருக்குது. எந்த வழின்னு கேட்டிங்கன்னா, அழுகையின் பள்ளத்தாக்கு. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்குன்னா எப்படி இருக்கும்? இந்த தீர்க்கு தரிசனத்தை கேட்கறதுக்கு இங்கேருந்து அந்த ஒரு கோடுன்னு அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்க முடியுமா? அழுகையின் பள்ளத்தாக்குன்னா அது எங்கே இருக்குது, யாருக்காவது தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். அழுகையின் பள்ளத்தாக்குங்கிறது அவங்கவுங்க மனம் திரும்பி அவங்கவுங்க பாவங்களை அறிக்கிடுக்கிற சமயத்தில் தான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை அவங்க கடந்து போக முடியும். அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்ததுன்னா தங்களுடைய இருதயத்திலே தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்புகிற சமயத்தில் தான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறாங்க. அப்போ அவரவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவரவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், அவரவர்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி இருந்தால் தான் அது ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலமடைந்ததுன்னா, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிற பொழுது, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது தான் அவங்க பலத்தின் மேல் பலமடைந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து சேர்கிறார்கள். அப்போ மனம் திரும்பாமல் ஒரு காரியம் நடக்காது. அப்போ அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ, அடுத்தவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுனாலையோ, அடுத்தவங்களை மனம் திரும்புறதுனாலையோ தன்னுடைய ஆத்மா ஒரு பயனை அடைய போகிறதில்ல. கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே திருத்திக்கணும். தன்னுடைய பாவங்கள்லேருந்து அவரவர்கள் மனம் திரும்பினாதான் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வர முடியும். இல்லைன்னா மற்றவங்களெல்லாம் நல்ல வழி காமிச்சிட்டு நம்ம மட்டும் கெட்ட வழியில் போகிறதா கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. குருடனுக்கு வழி காட்டுகிற குருடராக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வெளிச்சத்தில் நான் நடத்துகிறேன்ட்டு இவனும் ஆவிக்குரிய குருடனாக இருக்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நானும் உங்களை வந்து நல்ல வழியில் நடத்துகிறேன்னு சொல்லி அவனும் நடத்திட்டுருக்கிறான். அப்போ எல்லாரும் போய் குழியில் தான் விழுவாங்க. இப்படியாக இன்றைக்கு கடைசி நாட்களிலே வேத வசனத்தில் சொன்னபடி ஆவிக்குரிய குருடர்கள் நிறைய பேர் இருந்து ஆவிக்குரிய குருடர்களை வழி நடத்தி கொண்டு வழி நடத்துகிறவனும் கீழே விழுகிறான், இவனை பின்பற்றி வரவனும் கீழே விழுகிறான். ஆனால் இதை விட்டு போட்டு கடைசி நாட்களிலே ஒரு ஆவிக்குரிய யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு எருசலேமுக்கு சியோனு கடந்து போனால் அவன் அங்கே போயிடுறான். அப்போ நற்கிரிகளை பிடித்து கொண்டு தான் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியும். ஆனால் ஆவிக்குரிய குருடனை பின்பற்றினா நம்ம வந்து தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. சூத்திரம் சகரியா 8:15-17 வரை. போதும். அப்போ சியோன்லேயும் எருசலேம்லேயும் வாசம் பண்ணுறவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அவருடைய இருதய சிந்தனைகள் எப்படி இருக்கும், அல்லது அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியமாக இருக்குன்னு விரும்புகிறார்னா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையை பேசணும். உண்மையை பேசினா போதும், நம்ம சியோனில் இருக்கிறோம். அப்புறம் உங்கள் வாசல்கள் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீர்க்கள். அப்போ நம்முடைய வீட்டில் வந்து நேர்மையை நீதியமாக இருந்து சமாதானத்துக்கு உண்டாகிற மாதிரி இருக்கிற காரியங்களை நம்ம செய்யணும். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையிடாமலும் நான் இருங்கள். அப்போ இந்த காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார். அப்போ எருசலேம்லேயும் சியோன்லேயும் வாசமாக இருக்கிற ஜனங்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை நேசிக்கிறோம், உண்மையை பேசணும், பொய்யானை இடக்கூடாது, நான் இதை தரேன்னு சொல்லி போட்டு தராமல் இருக்கக்கூடாது. அப்போ தீங்கு நினைக்கக்கூடாது, அவங்க இப்படி இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ யதார்த்தமும் உண்மையுமாக இருந்து நாம் ஒவ்வொருத்தரையும் நேசித்து ஒவ்வொருத்தருடையும் அந்த மாதிரி பேசி பழக்கிற இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நாம் வந்து சியோன்லேயும் எருசலேம்லேயும் வாசம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏசியா 5:24 போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு. அதில் கடைசி ஆண்டவர் சொல்கிற காரியம், அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து. தேவனுடைய வார்த்தைனா பிடிக்காது, தேவனுடைய பிரமாணம்னா பிடிக்காது. இஸ்ரவேலுடைய பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னன்னு யாராவது பிரசங்கம் பண்ணாங்கன்னா அது பிடிக்காது. ஆனால் கள்ளத்திற்கு தரிசனம் சொன்னாச்சுன்னா உடனே இவர்கிட்ட வல்லமை இருக்குது, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே பிரபலமாக பேசிவாங்க. மகனே உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், மகனே உன்னை தூர தேசத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறார், ஆமாம் இங்கே போகிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே கூட்டம் சேர்ந்துடும். அங்கே போனால் நிறையா அப்படி நடக்குதாமா இப்படி நடக்குதாமா அவர் கரெக்டாக பேசுகிறாரு அப்படின்னு. இதே தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாய்ப்புலேருந்து எடுத்து வாசிச்சாச்சுன்னா எல்லாம் குரட்டை விட்டுருவாங்க. ஆமாம் இப்படி சொல்லியாச்சுன்னா உடனே சந்தோஷமாக இருப்பாங்க. அதை விட்டு போட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியுங்கள், தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்படியுங்கள்னு சொல்லியாச்சுன்னா ஐயோப்பா வம்பா போச்சதே, இதுதான் ரொம்ப நாளாக நான் கேட்டுட்ருக்குறேன். ஆமாம் இதுதான் டெய்லி நாங்கள் கேட்டிருக்கோமே, ஏதாவது வித்தியாசமாக சொல்லுங்கள் அப்படின்னா வித்தியாசம் சொல்கிறப்ப ஒன்றும் இல்லை. இப்படியாக அதான் நான் சொல்கிறேன்னா உங்களுடைய வாசலில் ஒரு அரசுக்கு ஏற்ற நியாயம் இருக்காள், ஒருவர் மேலே தீங்கிணையாது இருக்காள். அதான் நான் வெறுக்கிற காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் என்ன என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை பொறாமப்பட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை தீங்கு நினைக்கிறது. பங்களாலாம் போகாது, பங்களா எப்படி போகும். சோத்திரம் 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 சோத்திரம். ஏசியா 8:14 வரை வாசிப்போம். போதும். அப்போது இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தடுங்களின் கல்லையும் இடர்களின் கல்லையும் சியோனில் வைக்கிறேங்கிறாரு. அப்போ தேவனுடைய வேதத்தையும் சாட்சி நாகமத்தையும் கட்டி என் சீசர்களுக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. ஆமாம் இரண்டு கோத்திரத்துக்கு மட்டும்தான் அந்த தடுங்களின் கல். அதான் இரண்டு கோத்திரம் என்ன கோத்திரம் நான் முதல்ல பார்த்தேன், இரண்டு கோத்திரம் தேவி கோத்திரமும் யூதா கோத்திரமும். இந்த ரெண்டு கோத்திரம் தான் இடறி போகும். முதலாம் நூற்றாண்டில் இந்த ரெண்டு கோத்திரமும் இடறி போச்சு. ஆமாம் ரெண்டு பேருமே இடறிட்டாங்க. அதே மாதிரி ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலையும் இடறி விழுகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கோத்திரத்தில் இருக்கிறவன் தான். ஆமாம் நீ பண்ணுற ஊழியம் பெருசா, நான் பண்ணுற ஊழியம் பெருசா, ஜனங்களும் தப்பிச்சிருவாங்க. ஜனங்க வந்து வேதத்தை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவங்களாம் தான் ஜனங்க தப்பிச்சிருவாங்க. யார் பரிசேகன் சதுசேகன் வேற பாத கூட கள்ளத்தீர்த்தரிசி கூட சேர்ந்துருக்கானோ அவனெல்லாம்
மாட்டிக்குவான்,
எல்லாம் கம்ப்ளீட்டாக இடையில் விழுவான். இப்போ நடக்க போகுது, இப்போ இடையில் விழுகிறதுல நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு நாளாக, இன்னும் அது பயங்கரமாக தெரிய போகுது வெளியில். ஆவிக்குரிய யூதன் பெரியாளா, ஆவிக்குரிய லேவி பெரியாளா அப்படிங்கிற ஒரு போட்டி வரப்போகுது. லேவியர்கள்னா இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்கள், ஆவிக்குரிய லேவியர்கள்னா இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்கள், ஆவிக்குரிய யூதர்கள்னா தேவ ஜனங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள். அப்போ இதில் யார் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குது, லேவிக்கு இருக்குதா அல்லது யூதனுக்கு இருக்குதா? யூதனுக்கு தான் தேவனுடைய வார்த்தையை வெளியில் பிரசங்கம் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. லேவிக்கு தேவனுடைய வார்த்தையை வெளியே பிரசங்கம் பண்ண முடியாது, அவன் சபையோடு நிறுத்திக்க வேண்டியது
தான்.
ஆமாம், அறைக்குள்ளேயே ஆடிக்க வேண்டியது தான். அறைக்குள்ளே மட்டும் ஆடிக்கலாம். ஆமாம், அப்படின்னா யூதர்கள் லேவியர்களுக்கு புக்கில் புக் அடித்து பப்ளிஷ் பண்ண முடியாது, வெளியில் டிஸ்கஷன் ப்ரோக்ராம் வைக்க முடியாது, வெப்சைட் போட முடியாது, அப்புறம் சிடி போட முடியாது. ஆ ஆமாம், இப்போ வேறு சபையில் இருந்துட்டு அப்படியாக இந்த வந்து இன்றைக்கி லேவியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லையில் வேதத்தில் அவங்களுக்கு குறிப்பிட்ட எல்லாம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஊழியக்காரங்களுக்கும் லேவியர்களுக்கும் யூதர்களுக்கும் போட்டி வந்துடும். ஆவிக்குரிய யூதர்கள் எப்போ வேணாலும் மாறிக்கலாம். ஒரு மனுஷன் யூதனாக மாறுறதுக்கு என்ன செய்யணும்னா, யூதனுடைய சுத்திகரிப்பின் முறைகளை கை கொண்டாச்சுன்னா ஒரு மனுஷன் யூதனாக மாறிடலாம், அல்லது ஆவிக்குரிய யூதனாக எப்போ வேணாலும் மாறலாம். அதே மாதிரி ஆவிக்குரிய லேவியனாக மாறுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனும் எப்போ வேணாலும் மாறிக்கலாம். அப்போ ஆவிக்குரிய லேவியர்கள் கள்ளத்திற்கு தரிசனத்தையும் அற்புத அடையாளங்களையும் பின்பற்றி ஊழியத்தை செய்வாங்க. ஆவிக்குரிய யூதர்கள் தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய வார்த்தையும் பின்பற்றி ஊழியத்தை செய்வாங்க. அப்போ இதில் யாருடைய ஊழியம் வந்து ரொம்ப வல்லமையாக இருக்கும்? யூதனுடைய ஊழியம் தான் வல்லமையாக இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்கறதுக்கு யாருடைய ஊழியம் நல்லதாக தெரியும்னு கேட்டிங்கன்னா, லேவியனுடைய ஊழியம் தான். அதான் நிறைய கூட்டம் சேரும். ஆமாம், என்னென்ன நடக்குமோ அவ்வளவு நடக்கும். ஆமாம், எல்லாம் பைபிளை படிக்கிறாங்களோ என்ன ஆகியதுன்னு தெரிய மாட்டேங்குது பாவம். அதனால் ஆவிக்குரிய யூதர்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூன்று பேர் கூடியிருக்கிற இடம் கிராமங்கள் தோறும் அல்லது தீவுகள் தோறும் பிரிஞ்சிருப்பாங்க, சின்ன சின்ன குரூப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய லேவியர்கள் பார்த்தீங்கன்னா திரளான கூட்டமாக இருப்பாங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா திரளான கூட்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு தான் போவாங்க. அதில் நான் யார் பெரிய பாஸ்டர், நீங்கள் யார் பெரிய பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்காள் போட்டி போட்டிருப்பாங்க. அப்படி இந்த கடைசி நாட்களிலே ரெண்டு கோத்திரம் தடுங்கலின் கல்லும் இடறுவதற்கான கல்லிலும் இடறி போயிடும். அந்த ரெண்டு கோத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா, லேவி கோத்திரமும் யூதா கோத்திரமும், ஆவிக்குரிய லேவியர்களும் ஆவிக்குரிய யூதர்களும். அப்போ நாம் எந்த கோத்திரத்தை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாமளே கணக்கு பண்ணிக்குவோம். அப்புறம் லேவியர்கள் எப்படி ஊழியம் செய்கிறதுங்கிறத இங்கே நம்ம வாசிக்கிறோம். எது 8 ஏசியா 8:19 வாசிப்போம்.
அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முழு முழு என்று ஓதுகிற குறிகாரர்களிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ?
ஆ போதும். அப்போ ஜீவனுள்ள தேவனை மறுத்தவரிடத்தில் தேடுவது என்ன? அப்போ தேவ ஜீவனுள்ள தேவனை நித்திய ஜீவ வார்த்தைகளை நான் தேட முடியும். அதை விட்டு போட்டு கடந்த கால நிகழ்ச்சியில் போயிட்டு அற்புத அடையாளங்களையும் போயிட்டு தேவனுடைய நித்திய ஜீவ வார்த்தையில் தேடணும்னா நம்மளுக்கு கிடைக்குமா? அல்லது அற்புத அடையாளங்களில் தேவனை தேட முடியாது. அற்புத அடையாளம் வாங்கினவனு சாகிறான், அந்த அற்புத அடையாளம் நடந்தது. திரும்பவும் கொஞ்ச நாள் கழியும் போது திரும்ப அந்த வியாதி வரும், திரும்பி அந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் நித்திய ஜீவ வார்த்தையினாலே ஒரு மனுஷனுக்கு சுகம் கிடைக்கும் போது அது நித்தியமான ஆறுதலாக இருக்கிறது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லேவியர்கள் முணுமுணுன்னு சொல்லி ஓதுவாங்க, அஞ்சனம் பார்க்கிறவர்கள் போல பேசுவாங்க, குறி சொல்கிறவங்க போல சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்கள் இடத்துல விசாரிக்கலாமா? அப்போ செத்தவர்கள் சொன்னால் யார்? அந்த அற்புத அடையாளங்களை தேடி நாடி ஓடுறாங்க பார்த்தீங்களா, என்னென்னா ஆவியில் செத்தவன், ஆவியில் செத்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாமல் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றாமல் குறி கேட்கறதுக்கும் அஞ்சனம் பார்க்கறதுக்கும் நல்ல வார்த்தையை தேடி அங்கே இங்கே ஓடுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் ஆவிக்குரிய நிலைமையில் செத்தவர்கள். அப்போது இவங்களிடத்துல வந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் பேச முடியாது. ஆனால் வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அப்போ யாராக இருந்தாலும் வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதம்னா தேவனுடைய பிரமாணங்கள், சாட்சியின் ஆகமம்னா என்ன? சாட்சி ஆகமம் சொல்லுங்க பாப்போம். வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். சாட்சி நாம்னா கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், அதான் கிறிஸ்து தான் முதலாவது சாட்சி. உயிருள்ள சாட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்து. கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டில் வேதத்தையும் கவனிக்க வேண்டும், கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகளையும் கவனிக்க வேண்டும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டையும் கவனிக்க வேண்டும், புதிய ஏற்பாட்டையும் கவனிக்க வேண்டும். இந்த ரெண்டையும் கவனித்தாதான் ஒருத்தனுக்கு விடிய காலத்து வெளிச்சம். அப்படின்னா அடுத்தது என்ன செய்ய போகிறது, நாளைக்கு என்ன நடக்கிறது, இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், எதில் குறைவாக இருக்கிறோம், நம்ம போகிற வழி எது அப்படிங்கிற வெளிச்சம், அல்லது நற்கிரியைகள், நம்மளுக்கு நல்ல ஆலோசனைகள், புதிய ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தையும் கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளையும் கவனித்தாதான் நம்மளுக்கு அன்றாட இருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்போ இந்த இதன்படி சொல்லாவிட்டால் அவனுக்கு விடியது காலத்து வெளிச்சம் இல்லை. அப்படின்னா அவனுக்கு இருள் தான் இருக்குது. இருள்னா அறியாமை. அறியாமைனா சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருப்பான், மற்றவனை குற்றம் சொல்லிகிட்டு இருப்பான், தேவையில்லாத பிரச்சனை ஊர்க்கதையை சொல்லிகிட்டு இருப்பான், இதுதான் அறியாமைங்கிறது. விடிய காலத்து வெளிச்சம்னா தேவையான வார்த்தைகளை தேவையான நேரத்தில் சரியான நேரத்தில் சரியானபடி பேசுறது, அதான் விடிய காலத்து வெளிச்சம். வெளிச்சம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அவன் இருளிலே இருக்கிறான். இருளிலே இருக்கிறான்னா நம்ம ஒன்று கேட்பான், அவன் ஒன்று சொல்லுவான், நேரம் போகிறதுக்கு எதையாவது ஒன்று பேசி ஊர் கதையை சொல்லி டைம் பாஸ் பண்ணி இந்த உதாரணம் சொல்லி அப்போ உனக்கு பாஸ்போர்ட் கிடச்சாச்சு அதனால் நீ போயிடலாம் அப்படின்னு, அதுதான் விடிய காலத்து வெளிச்சம் இல்லைன்னு சொல்கிறது. அதனால் பழைய ஏற்பாடையும் கவனிக்க வேண்டும், புதிய ஏற்பாடையும் கவனிக்க வேண்டும், வேதத்தையும் கவனிக்க வேண்டும், சாட்சியின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், பிரமாணங்களையும் கவனிக்க வேண்டும், கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகளையும் கவனிக்க வேண்டும். இவைகளை கவனிக்காவிட்டால் அவனுக்கு காரிருள் தான் காத்திருக்குது, அறியாமல் தான் காத்திருக்குது. அதனால் நாம் தேவனுடைய வெளிச்சத்தில் நடந்து சியோனுக்கும் எருசலேமுக்கும் போகணும்னு சொன்னால் கர்த்தருடைய பிரமாணத்தையும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளையும் கவனித்தாதான் நாம் சியோனிலே வாசம் செய்ய முடியும். அப்போ இதன்படி நாம் இல்லாவிட்டால் நாம் சியோனுக்கும் போக முடியாது, எருசலேமுக்கும் போக முடியாது. அறியாமையிலிருந்து எங்கே போகிறதுங்கிறது தெரியாமல் குருட நாட்டிலிருந்து வழி இது தெரியாமல் அலைஞ்சிட்டு தான் நடக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வழி தெரியாமல் இங்கே அங்கேயும் நலஞ்சிட்ருக்காங்க. இங்கே போனால் நல்லாயிருக்குமா, அங்கே போனால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சபைக்கு போனால் நல்லாயிருக்குமா, அங்கே போனால் எழுப்புதல் வருமா, இங்கே போனால் நம்மளுக்கு நம்ம பிரச்சனை தீர்மானு சொல்லிட்டு பல இடங்களுக்கு இன்றைக்கி விசுவாசிகள் ஓடிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஊழியம் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே போனால் வருமானம் அதிகம் கிடைக்குமா, அங்கே போனால் அது அதிக வருமானம் கிடைக்குமா அப்படின்ட்டு இவங்களும் ஓடுறாங்க, ஜனங்களும் ஓடுறாங்க. அதனால் எருசலேமுக்கு வருகிறவர்கள் தேவனுடைய பிரமாணத்திலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், சியோனுக்கும் எருசலேமுக்கும் வராமல் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள் தங்களுடைய அறியாமையினாலே போயிருந்து அவர்கள் அநேக ஆபத்துக்குள்ளாக சிக்கிக் கொள்ளுகிறார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.